உத்திடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உத்திடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. கர்த்தருடைய ஆவியானவர் மூன்று விதத்திலே நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஒன்று, தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, தேவ ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, எங்களுக்கு மேலே வந்து அவர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். பழையாட்டு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தேவ ஆவியானவர் வந்துவிட்டு நடத்திவிட்டு கடந்து சென்று விடுவார். இந்த நாட்கள் இந்த ஆராதனை முழுவதையும் அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு பிரியமான வண்ணத்திலே அவர் என்னத்தை பேச விரும்புகிறார், யாருக்கு எந்த வார்த்தையை அனுப்ப விரும்புகிறார், யாரை எவ்வளவு பிரச்சனத்திலே நடத்த விரும்புகிறார், எவரை தேவனுடைய அருகாமைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார் என்று சொல்லி ஒட்டுமொத்தமான விதத்திலே தேவ ஆவியானவர் என்ன செய்கிறாராம், எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கிறார். நமக்கு உள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார், எது சரி எது பிழை, எதை நீ செய்யக்கூடாது, எதை நீ செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது என்று சொல்லி நமக்குள்ளே இருந்து எங்களை ஆராய்ந்து எங்களை தேவனுக்குள்ளே நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு வர்ணத்திலே அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். மூன்றாவது பெந்தெகொஸ்தே நாளில் அனுபவத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, அவர் அவருடைய வல்லமையோடு வந்து இறங்குகிறார். அந்த வல்லமையின் அடிப்படையிலே தான் அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு சென்று அசாதாரணமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவாவியானவர் நம் மீது வருகிற என்பதிலே அர்த்தம் எங்களுடைய முழு அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, முழு அதிகாரமும் அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். உள்ளுக்கு இருந்து எங்களோடு பேசுகிறது நமக்கு, வெளியிலே வல்லமையோடு வந்து இறங்கினால் அவர்களை வைத்து தேவன் வல்லமையை நடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த மூன்று காரியத்தை குறித்து ஏன் நான் பேசுகிறேன் சொல்லி சொன்னார், நேற்று நாளிலே பாஸ்டர் பெனிஹினுடைய ஒரு செய்தியை சுருக்கமாக நான் பார்த்தேன். அவர் இந்த காரியத்தை குறித்து விளங்கப்படுத்தினார். எங்கள் முழுவதையும் அதாவது எங்கள் மேலே அவர் வந்து இறங்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஒரு சீலையை எடுத்து ஒரு மனிதனை எப்படி நாம் மூடுகிறோமோ அதே விதத்திலே அவர் நமக்கு மீது இறங்கி நம்மளை பயன்படுத்துகிறார், வல்லமையோடு வருகிறார். வல்லமை என்பது அவர் சொல்லுகிறார் பிரசன்னம், தேவனுடைய சமூகம், அது எல்லாருக்கும் உரியது, அது எல்லாருக்கும் உரியது. ஆராதனைக்கு வருகிற எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய வல்லமையை எல்லாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வல்லமை ஏன் ஒரு மனிதனுக்கு அளிக்கப்படுகிறது, ஒரு ஊழியனுக்கு அளிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், அவன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் வண்ணமாக, அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் வண்ணமாக, தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக அவனுக்கு வல்லமை அளிக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் அங்கே போதிக்கிறதை நான் கேட்டேன். இதை குறித்து நான் சிந்தித்தேன், இதை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன், அதனாலே நான் அதை பேசினேன். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், தேவ ஆவியானவர் ஒட்டுமொத்தமாக எங்களை நடத்துவார். நீங்கள் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா புதிய பாட்டுல அநேக தடவை தேவ ஆவியானவர் பேசி அவர்களை நடத்தி சென்றார், கொண்டு சென்றார், நடத்தி கொண்டு போனார் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. அமர்ந்திருந்து சேர்ந்திருந்து வந்திருந்த பொழுதெல்லாம் தேவாவியானவர் வந்து அமர்ந்தார், அவர்கள் மீது இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரத்திலே பெந்தெகொஸ்தே நாளின் அனுபவம் இதே. நான் முதல்ல வாசித்த வசனம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின பொழுது தேவ ஆவியானவர் வந்து அவர் மீது இறங்கினார். ஏன், ரூலிங்களை செய்ய வேண்டி இருக்கிறது, காரியங்களை நடப்பிக்க வேண்டி இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் ஆவியானவர்கள் மீது வந்து இறங்கினதன் பிற்பாடு அப்போஸ்தலர் நிறுவத்திய அசைத்தார்கள் தெரியுமா, 5000 பேர் என்று சொல்லி சபையிலே வந்து கூடி வந்தார்கள். ஏன் தெரியுமா, தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்தபடியினாலே. இது நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன், அந்த விதத்திலே நான் இந்த வார்த்தைகளை சொன்னேன். இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள், நியாயாதிபதி 16 அதிகாரம், நியாயாதிபதி 16 அதிகாரம் 324 பக்கம், நியாயாதிபதி 16 அதிகாரம் 19 வசனத்திலே இருந்து 21 வசனம் வரை முதல்ல வாசியுங்கள்.
அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 ஜடைகளை சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு. அப்பொழுது அவள், சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் கண்ணை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு ரெண்டு வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள்.
இந்த மனிதன் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரன், தேவ ஜனங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருந்த ஒரு மனுஷன், தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு மனுஷன், தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் மறக்கவே முடியாது. தேவனோடு, தேவ ஆவியானவரோடு உறவாடி நடந்து செயல்பட்ட ஒரு மனுஷன் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அவனுடைய முடிவு, ஆனால் அவனுடைய முடிவு பரிதாபம். அவனுடைய முடிவோ பரிதாபம். முதலாவது வசனத்தை வாசி.
பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான்.
சிம்சோன் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் அவன் பாவம் செய்த உடனே முதலாவது அவன் இழந்த காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். பரிசுத்தம் ஆனது சபைக்கு அலங்காரமான முடி என்பதை வேதம் நமக்கு உறுதியாக சொல்லுகிறது. தேவனுடைய அழைப்பை பெற்ற நீ, தேவனுடைய பிள்ளை என்ற பெயரை எடுத்த நீ, தேவனுக்கு முன்பாக வாழுகிற நீ, சபையில இருக்கிற நீ, எந்த விதத்திலையும் உன்னை பரிசுத்த கெடுத்தல் உண்டாகுமா இருந்தால் அதை விட்டு விலகிவிடு. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பரிசுத்தத்தை கெடுக்கப்படுமா இருந்தால் நீ தேவனோடு உறவாட முடியாது, நீ தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது, நீ தேவ பிள்ளைகளோடு உறவாட முடியாது, நீ தேவ பிரசன்னத்தை ரசிக்க முடியாது. நமக்கு எல்லாருக்கும் பெயர் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. பாருங்க, தேவனை தரிசிக்கவே முடியாது. நாம் அநேகர் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம், தேவன் என்னோடு இருக்கிறா. சிம்சோன் அதைத்தான் சொன்னார், தேவன் என்னோடு இருக்கிறா. அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, பரிசுத்தத்தை குலைக்குமானால் அதை விட்டு ஓடு. அது தேவ ராஜ்யத்துக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வருமே, அது தேவனுடைய சபைக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வருமே, அது தேவ பிள்ளைகளுக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வருமே. பரிசுத்தம், பரிசுத்தம். பல ஏற்பாட்டிலே ஆசாரிகள் பரிசுத்தத்தை கருத்திருக்க வேண்டும். ஆசாரிகள் கருத்திருக்கு கோத்திரங்கள் அவருடைய சபைகளை நெஞ்சல அவர்கள் கொண்டு தெரிய வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். நானும் நீயும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நானும் நீயும் பரிசுத்த சபையிலே வாசம் பண்ணுகிறவர்கள், நானும் நீயும் தேவனுடைய பிள்ளை என்று பெயர் பெற்றவர்கள், நானும் நீயும் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல் உண்டா? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் உண்டா? சிம்சோ பரிசுத்தத்தை இழந்து போய்விட்டார். ஐயோ பரிதாபம். இந்த பரிசுத்தம் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. சபையாய் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்வாய் இருந்தாலும் சரி, எங்குதான் நாம் நின்று கொண்டு இருந்தாலும் சரி, என்னுடைய மனசாட்சி நீ குற்றப்படுத்துகிற பொழுது எந்த காரியமும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் செய்ய முடியாது. அதுல பிரயோசனம் கிடையாது, அதை தேவன் அங்கீகரிக்க முடியாது. பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க.
அவன் தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளியா கண்டபோது அவள் பெல்சரின் அதிபதிகளுக்கு ஆளனுப்பி இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெல்சரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று.
சில ரகசியங்கள் சில ரகசியங்களாகவே இருக்க வேண்டும். விளங்குதா? ஒரு சில காரியங்கள் ரகசியங்கள் என்று சொன்னா அது ரகசியமாக இருப்பதற்கு நீயும் உடந்தையாக இருக்க வேண்டும். அதை பித்து பித்து விராண்ட கூடாது, அதை விசாரிக்கிறதுக்கு துணியக்கூடாது, அதை எப்படியாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கலாக்கி கூடாது. சிம்சோன் ஒரு பலசாலியாய் தேவனுடைய ஊழியக்காரனாய் நிற்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அந்த ரகசியத்தை எந்த பிள்ளைக்கும் வித்து போடக்கூடாது. பாரு, அது முக்கிய நண்பர்களாக இருக்கலாம், அது முக்கிய சகோதரனாக இருக்கலாம், அது முக்கிய ஊழியக்காரனாக இருக்கலாம். ஆனால் தேவன் சிம்சோனுக்கு கொடுத்த அந்த ரகசியத்தை அவன் விட்டு போட்டுட்டானே. தேவனுடைய அபிஷேகத்தை விற்பதற்கு நினையாதீங்க, தேவனுடைய ஊழியத்தை விட்டு போடுவதற்கு நினையாதீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விலை பேச நினையாதீங்க. மற்றவருடைய ரகசியங்களை உராண்டு விசாரிப்பதற்கு துடியாதீங்க. அது உனக்கு சாபமாக மாறாதபடிக்கு கவனமாயிரு. சிம்சோனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு நீ நினையாதிரு. மற்றவருடைய காரியங்கள் மற்றவர்களோடு இருப்பதாக. தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ரகசியம் அவர்களோடு இருப்பதாக. அதை விசாரித்து அதிலே ஒரு காரியத்தை செய்வதற்கு யோசியாது. அநேகர் நல் மனச்சாட்சி உள்ளவர்கள் போல் பேசுவார்கள், அநேகர் நல்லவர்களைப் போல சில காரியங்களை தெரிந்து பேசுவார்கள். எப்படியாவது எனக்கு அது தெரிந்திட வேண்டும், எப்படியாவது அங்கு என்ன நடந்தது என்று சொல்லி நான் விசாரிக்க வேண்டும். ஐயா, அதனாலே நன்மை உருவாகும் என்றால் செய், அதனாலே தீமை உருவாகும் என்றால் அதில் இருந்து கையெடுத்து. அது தேவராட்சியத்துக்கு நல்லதை கொன்றது, அதிலிருந்து கையெடுத்து. 19வது வசனத்தை வாசிங்க திரும்பவும்.
அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையிலின் 7 ஜடைகளை சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு.
எப்பொழுது ரகசியம் ரகசியம் இல்லாமல் போனதோ அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை அபிஷேகம் அக்னி அதிகாரம் அவனை விட்டு அகன்று போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் கொடுத்த வல்லமையை எத்தனை பேர் இன்னும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீங்க? இல்லையே வேண்டி சொன்னா அது போனதே தெரியாமல் இருக்கிறீங்களா? தேவன் உனக்கு கொடுத்த வல்லமை எங்க? சிம்சோன் தன்னுடைய ரகசியத்தை விட்டு போட்டான். தேவன் சிலரோடு மாத்திரம்தான் ரகசியங்களை பேசுவார். தேவன் சிலரோடு மாத்திரம்தான் அதிமுக்கியமான காரியங்களை பேசுவார். ஆனால் அதை நாம் என்ன செய்யக்கூடாது? பகிரங்கப்படுத்திடக்கூடாது, சொல்லி தெரியக்கூடாது, அதை தெரிந்து கொள்வதற்கும் துணியக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன் அநியாயமாய் அவன் வல்லமையை இழந்து போயிட்டானே. ஐயா, உன்னுடைய வல்லமை உன்னிடத்திலே தான் இருக்கிறதா? இல்லைன்னு சொன்னா அதை நிவித்து போட்டுட்டியா? தேவன் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறதா இல்லையா? அது போயிட்டுதான். அநேகர் இருதத்திலே ஓட்டை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறோம்? அபிஷேகம் இறங்கும் 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 என்று இறக்குகிறோம். அது உள்ளால வந்து பின்னால போயிருந்து பாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு அபிஷேகத்திலே நிறைந்திருக்கிற மனுஷன், ஒரு அக்கினியிலே நிறைந்திருக்கிற மனுஷன், தேவனுடைய உறவிலே 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 நிறைந்திருக்கிற மனுஷன், அவன் பேசுகிறது, அவன் நடக்கிறது, அவன் மற்றவருடைய காரியத்திலே கவனிப்பது, மற்றவருடைய காரியத்திலே நடந்து கொள்கிற விதத்திலே அதை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறதா இல்லை? அது போயிட்டுதா? சொல்லு, தொடர்ந்து வாசி. அப்பொழுது
அவன் சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான்.
எப்பொழுது பரிசுத்த குறைச்சல் அவனுக்குள்ள உண்டாயிட்டதோ, தேவனுடைய வல்லமை தேவனுடைய அபிஷேகம் அந்த மனுஷனை விட்டு அகன்றது. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? ஒவ்வொரு நாளை போலவும், ஒவ்வொரு கிழமைகளைப் போலவும், ஒவ்வொரு மாதங்களைப் போலவும் தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு பேசுகிறார், தேவன் என்னை நடத்துகிறார், தேவன் என்னை கொண்டு செல்லுகிறார் என்று சொல்லி நெஞ்சை நிமித்தி எழும்பினான் தேவ பிள்ளை. தேவன் அந்த மனுஷனை விட்டு விலகி போனத அந்த மனுஷன் அறியாது. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? வேதம் சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே என்ன பிரபிலை தெரியுமா? நீங்களே அந்த ஆலயம், நான் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். தேவன் கடந்து சென்றதை சிம்சோன் புரிந்து கொள்ளாமல் இருந்தானே. சொல்லுங்க, நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா? நமக்கு தெரியுங்க, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் தேவ பிரசன்னத்தில் மூழ்கிறேன். நான் முதல்ல சொன்னது போல தேவ பிரசன்னம் ஆராதனையிலே அளவில்லாமல் கொட்டணும் பாருங்க, அளவில்லாமல் கொட்டணும் பாருங்க, அளவில்லாமல் கொட்டும். தேவன் சிம்சோனை விட்டு விலகினதை, கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறியவே இல்லை பாருங்க, அறியவே இல்லை. தொடர்ந்து வாசி.
பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு ரெண்டு வெண்கல விலங்குகள் போட்டு சிறைச்சாலையிலே மாவழித்துக் கொண்டிருக்க வைத்தார்கள்.
பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கினார்கள். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியத்தை பெற்றுக்கொண்டவன், தேவனுடைய பிள்ளை என்று பெயரெடுத்த மனுஷன், மற்ற ஜனங்களுக்காக வைக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவருடைய கண்கள் குடுங்கப்பட்ட நிலைமையில அந்த மனுஷன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறார்களோ. நமக்கு தெரியாது, பார்த்தால் சிம்சோனுக்கு கூட விளங்கல. சிம்சோன் எழும்பினது என்ன தெரியுமா? நான் தேவனுடைய நாமத்தில் வர்றேன். புடுங்கப்பட்டு போயிட்டா, ஆவிக்குரிய கண் என்று சொல்லியும் ஒன்று இருக்குது. அது ஆவிக்குரிய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உள்ளான வாழ்க்கைக்கு அது நல்லது. ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவன் அறிந்து கொள்ளுகிறான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ளுகிறான். நம்முடைய ஆவிக்குரிய கண் எப்படி இருக்குது? எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய கண்கள்னாலே ஆவிக்குரிய காரியங்களை பார்த்துக் கொள்ளலாமே. ஒரு சிலருக்கு தேவன் இறங்குறதும் தெரியாது, ஏறுகிறதும் தெரியாது. ஆனால் ஒரு சிலருடைய கண்களை திறந்து விடும்படியா ஒரு தேவ மனுஷன் கேட்டுக்கொண்டான். ஆண்டவரிடத்தில் திறந்து விட்ட பொழுது ரதங்கள், ஏராளமான ரதங்கள் அவர்களை சுற்றி நிற்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். ஐயா, உனக்கு பக்கத்தில் இருக்கிற தூதன் உனக்கு தெரியுமா? தேவ பிரச்சனத்தை புரிந்து கொள்ள முடியுமா? தேவன் உலாவி வருகிறதை கண்டுகொள்ள முடியுமா? தேவன் என்ன செய்கிறான்னு சொல்லி ஏதாவது வந்து ஏதாவது ஒரு காரியம். ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் திறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுடைய மனுஷன் என்று சொல்ற உழைக்கும் எனக்கும் மிகவும் முக்கியம். நீ ஆவிக்குரிய கண்ணிலே குருடடைந்தால் நீ குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனை போல் இருந்து விடுவாய். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் எப்படி சொல்லுகிறது? தேவன் எண்ணத்தை நடத்துகிறது? வேதத்தை எப்படி நடக்க சொல்லி சொல்லுகிறது? ஆராய்ந்து 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 ஆவிக்குரிய மனுஷன் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பான், கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பான், கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பான். ஆவிக்குரிய பார்வைகளை அவன் பார்த்து, எதிர்காலங்களை குறித்து அவன் பார்வையிட்டு, தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய எழுப்புதலை கொண்டு வருவான். ஆவிக்குரிய கண்களுடையவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய வளர்ச்சியை உருவாக்குவான். யார்? ஆவிக்குரிய கண்களுடையவன். இன்னைக்கு மாம்ச கண்களாலே பார்த்து, மாம்ச கண்களாலே அநேக பிரச்சனைகளை உருவாக்கி, மாம்ச கண்களாலே பார்த்து தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எண்ணத்தை சேர்ந்து கொண்டு வருகிறோம். அவருடைய ஆவிக்குரிய கண் எப்படி இருக்கிறது? அடுத்த பக்கத்தை வாசிங்க. அடுத்த பகுதியில்
அவன் தலைமையில் சிதைக்கப்பட்டு திரும்பவும் உழைக்க தொடங்கிட்டு
இல்லைங்க. அப்பொழுது அவன் சின்சோன்
அப்பொழுது அவள் சின்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு ரெண்டு வெண்கல விலங்குகள் போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள்.
தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் விலகுகிற பொழுது, நாம் பரிசுத்தத்தை கெடுத்து நாங்கள் பாவியாகிற பொழுது, நாம் இன்னும் ஒன்றுக்கு அடிமையாகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சிம்சோனுடைய கரங்களில் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. விலங்கு போடப்பட்டவருடைய கைகளை கட்டுக்களை அமைத்து தேவனுடைய பிள்ளையாக்கி கொண்டார். ஆனால் இன்றோ நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? பரிசுத்தத்தை குறைத்து திரும்பவும் அந்த கட்டுக்குள்ளே நாம் கடந்து செல்லுகிறோம். அடிமை. எது உன் பரிசுத்தத்தை கெடுத்ததோ அதற்கு நீ அடிமையாயிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாத. எந்த வாழ்வு நமக்கு நல்லது? அடிமைத்தனமா? அல்லாவிட்டால் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தவான்களாக நிற்பதா? சிம்சோன் மற்றவர்களுக்காவது உருவாக்கப்பட்ட மனுஷன், அவன் எப்பொழுது என்ன செய்யப்படுகிறான்? கட்டப்பட்டு இருக்கிறான். ஐயா, நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம் கேள்வி பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன் தேவனுடைய சமூகத்தில்? நான் எப்படி இருக்கிறேன்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளை என்ற அந்த பெயருக்கு நீயும் நானும் பாத்திரவான்களா இருக்கிறோமா? சில பேருக்கு இந்த பெயர், இந்த நான் தேவனுடைய பிள்ளை என்பதனுடைய மதிப்பு தெரியறதில்லை, அதனுடைய விலை புரியறதில்லை. அதனாலே தான் நாம் ஏதோ தானோ ஒன்று சொல்லி நடந்து கொள்ளுகிறோம். அவன் ஒரு தேவ பிள்ளை என்று சொன்னா அதனுடைய மதிப்பு நமக்கு புரியறதில்லை. அவன் ஒரு பரிசுத்தவான், அதனுடைய மதிப்பு அதனுடைய விலை நமக்கு புரிகிறது இல்ல. அடிமைத்தன வாழ்வு உனக்கு வேணுமா? எரிகோவில் இருந்து எருசலேமில் இருந்து ஒருவர் எரிகோவுக்கு போனார். அவருடைய வாழ்வு அறவழியில கள்ளர்கள் கையிலே உட்படுத்தப்பட்டு ஆடி அடியந்தை அடித்து அவருடைய வஸ்திரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர் எல்லாம் புடுங்கி எடுத்து விட்டு போட்டுட்டு போயிட்டான் பிசாசு. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாமளும் என்ன சபையில இருக்கிற நாம், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் பாவத்தோடும் அழகத்தோடும் உனக்கு சம்பந்தம் இருக்கவே கூடாது. அது உன் பரிசுத்த வாழ்க்கையை உடைத்துவிடும். தேவன் உன்னை குறித்து ஐயோ பரிதாபம், சிம்சோனை குறித்து தேவன் வைத்திருந்த அந்த கனவு, சிம்சோனை குறித்து தேவன் வைத்திருந்த அந்த அழைப்பு, சிம்சோனை குறித்து தேவன் வைத்திருந்த அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் உடைந்து போனதே ஐயா. உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு அநேகர் அழைப்புகள் தெரியாமல் தடுமாறுறார்கள். அழைப்பு காலங்கள் நேரங்கள் புரியாமல் தடுமாறுகிறார்கள். ஆவிக்குரிய கண்களாலே பார்க்க துணி, ஆவிக்குரிய கண்களாலே பார்த்து சரிப்படுத்த சிந்தி, மாம்ச கண்களாலே பார்க்காத லோத்தின் கண்களோடு உலாவாதீங்க. அது நல்லதில்ல, அது நல்லதில்ல. எல்லாம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது. எல்லத்தை பார்த்தாலும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவே இருக்கிறது ஐயா. நாங்கள் கூட அதை பார்த்திருந்தால் ஏமாந்திருப்போம், எனக்கு தெரியாது. அது அப்படி இருந்தது. நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானது விடுதலையிலே உலாவி வருகிறோமா இல்லைன்னு சொல்லினால், கட்டப்பட்டவர்களாக 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 நீ விடுவிக்கப்பட்ட காரியங்களை திரும்பவும் போய் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாயா சொல்லையா? நான் நம்புறேன், ஒரு மனுஷன் தேவன் விலகிறதை அறியாமல் இருந்தால் அவன் கட்டப்பட்டு இருக்கிறதையும் அவன் அறிய மாட்டான். அவன் பாவத்தில் இருக்கிறதையும் அவன் ஏன் சிம்சன் அறியல பாரு? சிம்சனுக்கு ஒன்றுமே தெரியல பாரு. வழக்கம் போல எல்லாம் செய்யலாம்னு சொல்லி எழுந்திருப்பான். ஐயா இன்னைக்கு ஓகே, நாளைக்கு ஓகே, அடுத்த நாள் ஓகே, ஆனால் ஒரு நாள் நீ எழும்புகிற பொழுது, ஒரு நாள் நீ எழும்புகிற பொழுது மிகுந்த அபிவிருச்சியை நீ அடைவாய் என்பதை மறக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கலாம், இன்னைக்கு உனக்கு ஒண்ணு தெரியாம இருக்கலாம், நாளைக்கு நாளைக்கு மட்டும் உனக்கு தெரியாம இருக்கு, ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ எழும்புவாய். தேவனை நீ காண மாட்டாய். அதற்கு பதிலாக ஒரு கூட்ட ஜனம், ஒரு கூட்ட ஜனம், ஒரு கூட்ட ஜனம், ஒரு கூட்ட ஜனம். அடிமைத்தனத்திலிருந்து விலகிக்கொள். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும், தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் அது விருப்பமாக இருந்தால் நீ அவைகளுக்கு அடிமையாக இருக்கிறாய் என்பதை மறந்து விடாத, மறந்து விடாத, மறந்து விடாத. எத்தனை காரியத்துக்கு வாழ்க்கையில நீ அடிமை, உனக்கு தெரியாது ஐயா. அது அடிமை என்பது சிலதுக்கு இடத்துல உணர்த்தினாத்தான் புரியும். சில காரியங்கள் அடிமை என்பதை உணர்த்தி வைக்க வேண்டும். சிம்சோன் பரிசுத்த கொலைச்சலானான். தேவனுடைய வல்லமை அபிஷேகம் விலகியது. தேவன் அவனை விட்டு விலகினான். ஆவிக்குறி கண்கள் குடுங்கப்பட்டன, கைகள் கட்டப்பட்டன. அடிமைத்தனம், அடிமைத்தன வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை என்றால் தெரியாது, தெரியாது. இப்பொழுது எப்படி இருக்கிறார்? கட்டப்பட்டு இருக்கிறார். அநேகரை பார்த்தால் சிம்சோனை போல. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், தேவன் உள்ளே இருந்து பேசுகிறார், தேவன் வெளியே இருந்து சொல்லுகிறார். சிம்சோனும் அதைத்தான் நினைத்திருந்தான், சிம்சோனும் அதைத்தான் சொல்லிக் கொண்டே இருந்தான், சிம்சோனும் அப்படித்தான் எழும்பி இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது. ஐயோ பரிதாபம். தொடர்ந்து வாசி.
அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் உழைக்க தொடங்கிட்டு
26 வசனத்திலிருந்து வாசிங்க.
சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையார் தன்னுடைய வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான்.
திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற புள்ளியாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான்.
இதுவரைக்கும் சிம்சோனை நடத்தியது தேவனுடைய வல்லமை. இதுவரைக்கும் சிம்சோனை நடத்தியது தேவனுடைய பிரசன்னம். இதுவரைக்கும் தேவனே சிம்சோனை நடத்தியது தேவனுடைய வல்லமை. இப்பொழுதோ ஐயோ பரிதாபம். இப்பொழுதோ யாரோ ஒரு சிறுபிள்ளை, யாரோ ஒரு பிள்ளையாண்டா வாயா பின்னால, வாயா பின்னால, வாயா பின்னால. ஐயா எப்பொழுது சிம்சோன் பரிசுத்த குலைச்சல் ஆனானோ அன்று தேவனுடைய வழிநடத்தலை சிம்சோன் இழந்து போனான். இன்றைக்கு தேவன் வழிநடத்தல் விரும்புறதில்லை, மனுஷர்கள் நடத்துவதைத்தான் நாம் விரும்புகிறோம். அவங்க சொன்னாத்தான் செய்வோம், இவங்க வந்தாத்தான் வருவோம், அவங்க போனாத்தான் போவோம், அவங்க எங்களுக்கு சொன்னாத்தான் செய்வோம். தேவன் சிம்சோனை நடத்தி வந்த காலம் ஒருவரும் எதிர் நிற்க முடியாமல் இருந்தது. இப்பொழுது பரிதாபம், பரிதாபம், பரிதாபம். தடி கொடுத்து அந்த மனுஷனை நடத்துகிற அளவுக்கு அந்த மனுஷன் போயிட்டானே. நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், இன்றைக்கு நாம் எப்படி நடத்தப்படுகிறோம்? தேவனுடைய பிரசன்னம் எங்களை நடத்துகிறதா, தேவனுடைய வார்த்தை எங்களை நடத்துகிறதா, இல்லாட்டா அவரும் இவரும் அவவும் எங்களை நடத்துகிறார்களா? சிம்சோன் தேவ பிரச்சனத்திலே நிறைந்திருந்த ஒரு மனுஷன், தேவ அபிஷேகத்திலே நிறைந்திருந்த ஒரு மனுஷன், தேவனுடைய வல்லமையிலே நிறைந்திருந்த ஒரு மனுஷன். அவனுக்கு முன்பாக எவரும் எதிர் நிற்க முடியாமல் இருந்ததே ஒரு காலம். இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன், நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? தேவன் என்னோடு பேசுகிறாரா? தேவன் எனக்கு ஏதாவது சொல்லுகிறாரா? என் காயத்துக்கு ஒரு பதில் தருகிறாரா? என் துக்கத்துக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரா? என்ன செய்கிறார்? தேவனுடைய வழிநடத்தல் எங்களுக்குள்ளே இருக்கிறதா? தேவன் எங்களோடு கூட வந்து கொண்டு இருக்கிறாரா? மோசே சொன்னான், நீர் எங்களோடு வராவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாது, எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாது. ஆண்டவர் சொன்னா, எனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புறேன், தூதனை அனுப்புற காரியம் இருக்கட்டுக்கும் ஆண்டவரேன், நீர் என்ன மாதிரி, நீர் என்னை நடத்துவீரா, நீர் என்னை கொண்டு செல்லுவீரா? இந்த கேள்வி எல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடையாது. அவங்க வந்தா சரி, இவங்க வந்தா சரி, அவர் வந்தா சரி, தேவன் வர்றாரா வரலையா அது அடுத்த கதை, அது அடுத்த கதை, அது அடுத்த கதை. ஐயா, தேவன் உன்னை நடத்தின காலங்கள் உனக்கு ஞாபகம் இருக்குதா? தேவனோடு இரவு பகலாக பேசின காலங்கள் ஞாபகம் இருக்குதா? திரும்ப ஒரு 10 பின்னால போங்க, 5 பின்பால போங்க. தேவன் இரவரவாக 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 வசனங்கள் காட்டி தந்த நாட்கள் தெரியுமா, தெரியுமா? வசனமே தெரியாம இருந்தோம், இரவில் ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். எழுந்து தட்டி பார்த்தா நாம விரும்புகிற அந்த வசனம் அந்த இடத்துல இருக்கு. இரவு பகல், இரவு பகல். இன்றைக்கு என்ன செய்ய, அந்த அனுபவத்துல தான் இன்றைக்கும் இருக்கிறமா? இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது என்ன அனுபவம் சொல்லி நீங்க கேட்கிறீங்களா? ஆவிக்குரியவனை ஆவிக்குரியவன் அறிந்து கொள்ளுகிறான், ஆவிக்குரியவனை ஆவிக்குரியவன் அறிந்து கொள்ளுகிறான். இந்த நாளிலே கேள்வியில் ஒரு 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 27 வயசு ஒரு பையன் பேசினான். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள், சபைக்கு போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள், ஆனால் வேதத்தை பின்பற்றுகிறது இல்லையே என்று சொல்லி அவன் கொஞ்சம் பேசினான். நானும் அவனோடு கொஞ்சம் பேசினேன். இன்றைக்கு தேவன் உன்னை இவன் நடத்துகிறாரா, எல்லாவற்ற வேறு யாராவது உங்களை நடத்துகிறார்களா? ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். 28வது வசனம் வாசிங்க.
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வியாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும்.
விஷயத்துக்கு வந்துட்டான். ஓஹோ, நான் செய்தது தவறு, நான் நடந்து கொண்ட விதம் புல, நான் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்துட்டேன், என்னை என்னும் ஒரு தடவை நிறைச்சிடலும். கண்டுபிடியா, கண்டுபிடியா, நீ எங்க இருக்கிறாய் என்றதை சீக்கிரத்துல கண்டுபிடி. 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னா, நீ என்ன நிலத்தில் இருந்து விழுந்தா என்பதை கண்டுபிடி, கண்டுபிடி, கண்டுபிடி. சிம்சோன் சீக்கிரத்திலே கண்டுபிடித்தான். எப்படி என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இல்லையா இருந்தா, அவன் என்ன இருந்தாலும் அவன் தேவனுடைய ஊழியக்காரனா இல்லையா இருந்தா, அவன் என்ன இருந்தாலும் தேவனாலே வழிநடத்தப்பட்டவனா இல்லையா இருந்தா, அவன் சொன்னான், ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு தடவை நிறைய, இன்னும் ஒரு தடவை நிறைய, ஆவியினாலே என்ன ஒரு தடவை நிறைய, அந்த வல்லமை உள்ள ஆவி என்னை விட்டு போயிட்டது, ஓ கட்டாவி நீர் என்னை விட்டு போயிட்டு, ஒரு தடவை, இன்னும் ஒரு தடவை, இந்த தடவை மாத்திரம் என்னை நிறைய ஆண்டவரே. ஐயா, ஐயா, நீ தவறுகிறது பெரிய காரியம் அல்ல, ஆனால் திரும்பவும் எழுந்திருக்கிறது அதை விட முக்கியமான காரியம். நான் மனுஷன், நான் மனுஷன் ஐயா, நான் தவறுகிறது சரி உண்டு, ஆனால் சீக்கிரத்தில் எழுந்தது தேவன் உன்னை திரும்பவும் நிறைப்பாராக. அதிலேயே இருக்காது, அந்த கட்டுக்கிலேயே நின்றாது, அந்த அடிமைத்தனத்திலேயே நின்றாது. எழுந்திரு, 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 எழுந்திரு. முப்பதாவது வசனத்திலிருந்து வாசி.
என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக் கொண்டு வந்து சோராவுக்கு எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறை இலடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 கம்மியாயம் விசாரித்தான்.
அந்த மனுஷன் கடைசியில் ஒரு முடிவு செய்த என்ன தெரியுமா, ஆண்டவரே, என் ஒரு தடவை நிறைத்தான், இதுவரைக்கும் அவன் செய்த ஊழியத்தை விட அந்த நாளிலே அவன் அதிகமான காரியத்தை செய்து மடிந்து போனான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஐயா, இந்த மனுஷனும் ஒரே ஒரு தவறு செய்தான், பரிசுத்தத்தில் இருந்து விலகினான். அவனுடைய அழைப்பு அவனை விட்டு விலகிட்டது, அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு விலகிட்டது, கர்த்தர் அவனை விட்டு விலகினான். விடுதலையில இருந்து கர்த்தருக்கு அடிமைத்தனத்துக்கு ஆளாக்கப்பட்டான். ஏன் தெரியுமா, சபைக்கு பரிசுத்தமானது அலங்காரமான மொழி, உனக்கு பரிசுத்தமானது அலங்காரமான மொழி. இதனுடைய விலை என்னென்று தெரியுமா, இதனுடைய மதிப்பு என்னென்னு சொல்லி தெரியுமா, இந்த பரிசுத்தத்தை குறித்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் அநேகருக்கு புதிதாக இருக்கிறதோ எனக்கு தெரியல, ஆனா சிம்சோன் ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவானாய் நின்றான், விழுந்தான், எழுந்தான், திருபமும் கட்டி முடித்தான். நான் இன்றைக்கு கேட்கிறது என்ன தெரியுமா, ஐயா, நாம் எந்த இடத்திலே இப்பொழுது நின்று கொண்டு இருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். நீ அவருக்கு புள்ளியாக அழைக்கப்பட்டிருக்கிறாய், அதில் இருந்து விலகி விடாத படிக்கு, அதில் இருந்து நீ தவறு விடாத படிக்கு, உன்னை ஆராய்ந்து தேவனுக்கு முன்பாக நிறுத்திக்கொள். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா! தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். ஹாலலூயா, 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 ஹாலலூயா.